துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்த தேவன், நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு உதவி செய்தீர் சுவாமி. இப்பொழுது வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க போகிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும் சுவாமி. வேதத்தின் ஆழமான உண்மைகளை நீர் எங்களுக்கு பகிர்ந்து தாரும். வேத வசனங்கள் எங்களில் கிரியை செய்யட்டும் சுவாமி. உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4:15. ஃபார் த மெடிடேஷன் ஆஃப் திஸ் சர்வீஸ் லெட் அஸ் டர்ன் டு 2 கொரிந்தியர் 4:1-15. பிரியமானவர்களே, பவுலடியார் தன்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை இந்த வேத பகுதியில் எழுதுகிறார். பால் ரைட்ஸ் அபவுட் இஸ் கிறிஸ்டியன் லிவிங். பல நேரங்களில் கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வி டேக் வெரி லைட்லி. பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை முறை அல்ல, அதை காட்டிலும் ஒரு மேன்மையான வாழ்க்கை முறை என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பைபிள் டீச்சர்ஸ் அஸ் தட் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் லிவிங் எ சிம்பிள் லைஃப் பட் லிவிங் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். 2 கொரிந்தியர் அருமையான பவுலடியார் கொரிந்து திருச்சபை மக்கள் வாழ்க்கை முறையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு சில காரியங்களை அங்கே எழுதுகிறார். So topic for the sermon, commitment for unity and peace. ஐக்கியம் சமாதான உருவாக நாம் நம்மை அர்ப்பணிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. The real Christian life is a life of unity and living with peace. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஐக்கியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனிடம் காணப்பட வேண்டிய 2 குணங்கள், ஒன்று ஐக்கியம் தேவை, இன்னொன்று சமாதானம் தேவை. இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ சீ எ கிறிஸ்டியன், எ ரியல் கிறிஸ்டியன் must have peace and unity. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஜெபம் செய்தார். எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால், என் ஜனம் எல்லாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். So that is the prayer of Jesus. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எங்கும் பிரிவினைகள், திருச்சபையில பிரிவினைகள், சமுதாயத்தில் பிரிவினைகள், வேலை ஸ்தலத்தில் பிரிவினைகள். If you look at the world, the church, the family, we have a lot of division. பலவிதமான பிரிவினைகள், பலவிதமான பிரிவுகள். பலர் சொல்றாங்க, இதற்கு என்ன காரணம், ஏன் பிரிவினைக்கு மேல் பிரிவினை வருகிறது? Why people are not able to live amicably? Why they are not able to live in peace? ஏன் சமாதானத்தோடும் ஐக்கியமாய் வாழ முடியவில்லை? We may give many reason. நம்ம பல காரியம் சொல்லலாம். உலகம் வளர்ந்து விட்டது, மனிதன் அதிகமாய் படித்து விட்டான், வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது, மனிதன் சுயமாக வாழ பழகி கொண்டான். We can give many reason. But வேதம் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஐக்கியம் சமாதானம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், as a Christian, we have to commit நாம் நம்மை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணத்தில் தான் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகிறது என்பதை அருமையான பவுலடியார் இந்த அதிகாரத்திலே நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அருமையாய் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழும் சமுதாயம் பலவாறு பிரிந்து கிடந்தாலும், சமாதானமற்று இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு நடுவில் நீங்களும் நானும் சமாதானமாக வாழ்வதற்கு தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். We may live in the world of diversity and lot of division, still we can lead a life in peace and unity only when we commit, when our commitment is with the Lord. முதலாவது காரியம் இந்த வேத பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால், அருமையான பவுலடியார் முதல் நான்கு வசனங்களில் முதல் காரியத்தை சொல்லுகிறார். முதல் என்ன சொல்றார்னா, நேர்மையாக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We have to commit our life to lead a life of honesty. நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது நான் ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், சமாதானம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு மனிதன் நேர்மையாக வாழ தவறிவிடுவான் என்று சொன்னால் அங்கு சமாதானம் உருவாவதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லை. If a man is not leading a life in honesty, we may not be able to find peace or unity there. ஒரு குடும்பத்தில் எப்போ ஐக்கியம் குறைவுபடும் என்று சொன்னால், நேர்மை தன்மை குறைவுபடும் பொழுது. கணவன் மனைவி ஆனாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளானாலும் சரி, நேர்மையான வாழ்க்கை வாழ தவறும் பொழுது ஒருவருக்கொருவர் இருக்கின்ற ஐக்கியம் குறைந்து ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிவினைகள் உருவாக ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுலடியார் என்ன சொல்லுகிறார், நேர்மையாக வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் எ கிறிஸ்டியன் டு கமிட் தேர் லைஃப் டு லீட் எ லைஃப் ஆஃப் ஆனஸ்டி. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், உலகத்தில் எல்லாரும் தவறு செய்கிறார்கள், அவரவர் மனம் விருப்பம் போல் வாழ்கிறார்கள், நான் மாத்திரம் ஏன் நேர்மையாய் வாழ வேண்டும்? But Paul wants to say something from the chapter first four words. Someone can read verse 1 and 2. எங்களை உத்தமர் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். உத்தமன் அல்லது உத்தமர் என்று சொன்னால் ஹானஸ்டி. பவுல் சொல்றாரு, இந்த ஊழியத்தை, பவுல் எதை ஊழியம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஊழியம். The very Christian life itself is a ministry. நிறைய நேரங்களில் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல ஒரு எண்ணம் வந்துடும், ஒரு சில ஊழியர்கள் செய்வதுதான் மினிஸ்ட்ரி, எங்கேயோ ஒரு மிஷினரி செய்வதுதான் மினிஸ்ட்ரி என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, நாம் வாழும் வாழ்க்கை ஒரு ஊழியம். பவுல் சொல்றாரு, இந்த ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன் சோர்ந்து போவதில்லை? நாங்கள் நேர்மையாக நடப்பதற்கு நாங்கள் என்ன சாத்திய கூறுகளை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மூன்று காரியங்களை சொல்லுகிறார். முதல் காரியம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம். பவுல் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், the inward, என்னுடைய அந்தரங்கத்தில், my personal life may not be seen to everyone but it is seen to me. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். எனக்கும் கடவுளுக்கும் தெரிந்த என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான் நேர்மையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்தில் இருந்தாலும், வீடோ ஆபீஸோ திருச்சபையோ அல்லது சமுதாயத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும், என்னுடைய அந்தரங்கம் மை இன்வர்ட் லைஃப் இஸ் ஹானஸ்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாக நான் என் அந்தரங்க வாழ்க்கையை நான் எப்படி வைக்கிறேன்? நான் நேர்மையாய் வைத்துக் கொள்கிறேன். எனவே அந்தரங்க காரியங்களை, வெட்கமான காரியங்களை நான் வெறுத்து விடுகிறேன். இரண்டாவது காரியம் சொல்றாரு பாருங்க, தந்திரமாய் நடப்பதில்லை. தந்திரமான நடிப்பு என்று சொன்னால், we can put it like this, living a life according to the situation. Some people live a life, they may be appreciated by everybody. You know why? They know how to deal things in different situation. சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறி மாறி இருப்பார்கள். இதைதான் தந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பவுல் சொல்றாரு, நாங்கள் தந்திரமாய் நடவாமல், we don't lead a life according to the situation. அடுத்த வார்த்தையில சொல்றாரு, மூணாவது காரியம், வேத வசனத்தை புரட்டாமலும், we don't turn the word of God. Sometime you know what we do, we turn the word of God according to our own plan and according to our own way. நமக்கு எப்படி சூட் ஆகுமோ அப்படி வசனத்தையே மாற்றிக்கொள்வது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சுட்டு அதுக்கு ரெண்டு வசனத்தை சொல்லுகிறவர்களை நம்ம பார்க்க முடியும். Some people do some mistake and also they quote some Bible references. That's very sad. Paul சொல்றாரு, நான் என்னை எதற்காக அர்ப்பணித்திருக்கிறேன், என் நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். என் நேர்மையான வாழ்க்கை என் அந்தரங்கத்தில், அதோடு நின்றுவிடவில்லை. என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அதோடு நின்றுவிடவில்லை. வேத வசனத்தின் அடிப்படையில், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம நினைக்கலாம், நாமெல்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் நல்ல கிறிஸ்தவர்களாக தான் பார்க்க விரும்புகிறார். God wants to see us always we are a good Christian. So that நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் ஸ்டாண்டர்ட், சமுதாயத்தில் இன்னைக்கு ஐக்கியமும் சமாதானத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், மை கமிட்மெண்ட் சுட் பி டு ஹானஸ்டி. நான் நேர்மையாக வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்க பழகுகிறோமோ அதே போல உலகத்தில் நிற்க நாம் ஆசைப்பட வேண்டும். How we stand before God, we should keep the same type of life when we stand in the world. உலகத்திலும் அப்படித்தான் நிற்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, many time personally we look at our personal life, look at many time we fail to look at our work and our thoughts. பல நேரங்களில் நாம் நம்முடைய சொந்த தனி மனித சிந்தனைகளை நாம் மறைந்து விடுகிறோம் அல்லது அதை சிந்திக்க தவறி விடுகிறோம். நம்முடைய விருப்பம் வெறுப்பு இதன் அடிப்படையில் நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையை நடத்த பழகக்கூடாது. We should never lead a life according to our own pleasure and according to our own plan. ஏனென்று சொன்னால், நாம் நமக்காக வாழ நினைப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. ஒரு போதகர் ஒரு சண்டே மார்னிங் ஒரு பிரசங்கம் பண்ணார். எப்படிப்பட்ட பிரசங்கம்னா, நாம் எல்லாரும் நேர்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்தார். அடுத்த நாள் திங்கட்கிழமை போதகர் அவருடைய ஆபீஸ் போறதுக்காக கிளம்பி வேகமாய் பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்தார். டிக்கெட் எடுக்க பணத்தை கொடுத்தார். கொடுத்தவுடன் வாங்கின டிரைவர் ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஒரு $20 எக்ஸ்ட்ரா கையில் கொடுத்தார். வாங்கி கொண்டு அவர் போய் தன்னுடைய இடத்துல உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டு அவருடைய சிந்தனை வேகமாய் ஓட ஆரம்பிக்கிறது.
ஏனென்று சொன்னால் எனக்கு வர வேண்டிய பேலன்ஸ் வந்து ஒரு சிறிய பணம் தான், ஆனா இப்ப நிறைய வந்திருக்கிறது. முதல்ல சிந்திக்க ஆரம்பித்தார், ஒருவேளை இந்த வார செலவுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் தான் என்ன செய்திருக்கிறாரு, நிறைய காசை கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் அவருக்குள்ள மிகப்பெரிய போராட்டம், இது ஒரு பெரிய தவறு அல்லவா, $20 எவ்வளவு பெரிய பணம். மிகப்பெரிய போராட்டத்தோடு அவர் அந்த பஸ்ல பிரயாணம் செய்தார். கடைசியில பஸ்ஸை விட்டு இறங்கும் போது வேகமாய் போய் அந்த ஓட்டுநடத்துல $20 ரிட்டர்ன் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், நீங்க தவறாக கொடுத்து விட்டீர்கள். அப்ப அவர் சொன்னாரு, நான் நேற்று உங்க சர்ச்சுக்கு வந்தேன், நீங்கள் நேர்மையை பற்றி பேசினீர்கள், உங்கள் நேர்மை எப்படி இருக்குது என்பதை பார்ப்பதற்காக தெரிந்துதான் நான் கொடுத்தேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் இதுல புதைந்திருக்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். என்ன உண்மை? பல நேரங்களில் வேத வசனத்தின்படி நாம் வாழ தவறி விடுகிறோம். வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற குழப்பங்களையும் சமாதானமற்ற சூழ்நிலைகளை கண்டு நாம் வருந்துகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எங்கள் இந்த ஊழியம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாங்கள் வைத்திருக்க முதல் ஸ்டாண்டர்ட், வி கமிட் அவர் லைஃப் டு ஹானஸ்டி. இரண்டாவது காரியத்தை பவுல் இந்த வேத பகுதியிலே தொடர்கிறார். செகண்ட் திங் பவுல் வாண்ட்ஸ் டு சே இன் வர்ஸ் 5. சம்மன் கேட்டு 5 and 6. பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் பவுல் சொல்கிறார், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் சமாதானத்தோடு ஐக்கியமாய் வாழ்வதற்கு I have to commit my life to Christ. The commitment to Christ is very important. நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை நாம் அர்ப்பணியாத ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்துவை, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று, கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். So Paul wants to say that the commitment to Christ is very important. ஒவ்வொரு நாளும் நான் என்னை கடவுளுடைய கரத்தில், கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கையை பவுல் சொல்கிறார். So Paul சொல்றாரு, நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் என்று சொல்லுவது, ஒருவேளை மேடையில் நின்று பேசுகிற பிரசங்கத்தை குறித்து அவர் பேசவில்லை, மாறாக தன் வாழ்க்கையை எப்படி நான் உலகத்திற்கு காண்பிக்கிறேன். How I show my life to the world. You know what all we show to the world? We expose ourselves, our talent, our capacity, our strength. பல நேரங்களில் இதையெல்லாம் பார்த்து மக்கள் நம்மை புகழுவதையும் கூட நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள ரொம்ப மகிழ்ச்சியா. பட் பவுல் வாண்ட் டு சே, இட் இஸ் நாட் மை ஓன் வாட் ஆல் ஐ ஹாவ், இட் இஸ் ஆல் ஃபார் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக தன்னை உலகத்திற்கு காண்பிக்கிறார், தன் திறமைகளை காண்பிக்கிறார், தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதனால்தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்படிப்பட்ட எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்துவை கர்த்தர் என்று எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் வேலைக்காரன் என்று, ஊழியர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கிறிஸ்துவை, கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தட் இஸ் வாட் த ரியல் கமிட்மெண்ட். அதோடு விட்டுவிடவில்லை. இரண்டாவது காரியம் 5வது 6வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். Paul wants to say, எங்கள் வாழ்க்கை உலகத்திற்குள் போவதற்கு முன்பதாய் கிறிஸ்துவானவர் எங்களில் பிரகாசிக்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Because the light, that's a source of light. வெளிச்சம், வெளிச்சத்திற்கெல்லாம் முதல் வெளிச்சம் எல்லாமே அதுதான் சோர்ஸ். அந்த வெளிச்சம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு வெளிச்சம் என்ன செய்யும்? இருளை அகற்றி போடும். இட் ரிமூவ்ஸ் தி ஆல் டார்க்னஸ். இந்த மகிமையை பெற்ற மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் முக்காடிட்டுக் கொள்கிறார். காரணம் என்ன? முகம் பிரகாசித்தது. தி ட்ரூ லைட். இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? அது கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்கிறது. இந்த வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்ட பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? தன்னை கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணித்ததுனால தன் சொந்த சரீரத்தை ஒரு மண்பாண்டமாக சொல்லுகிறார். பவுல் counts his own flesh is a earthen vessel. ஒரு உலக ஒரு மண்பாண்டம், மண்பாண்டம் ஒரு பலனற்ற ஒரு பாண்டம். ஏன் தெரியுமா? தேவனுடைய மகிமையை நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த பலவீனமான பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Because we committed our life to Christ so that God has given the great treasure in our heart. விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நாங்கள் உள்ள வச்சிருக்கோம். இப்ப சொல்றாரு பாருங்க, நாங்கள் எல்லா பக்கம் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், ஆனால் நாங்கள் என்ன செய்வதில்லை? மனம் முறிவடைகிறதில்லை. பாடுங்க, யாராவது ஒருத்தர் பாடுங்க, 8வது வசனம். நாங்கள் மடிந்து போகிற இந்த ரெண்டு வசனத்துக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7வது வசனம் சொல்கிறது, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். We have the great treasure. எனவே இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாங்கள் சமாதானத்தை இழக்கிறது இல்லை. பிரிவு பிளவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வர்றதில்லை. காரணம் என்ன? தேவனுடைய வெளிச்சம் சோர்வற்றவனை உற்சாகப்படுத்தும், பலவீனனை பலப்படுத்தும், உயிரற்ற தன்மையை புது ஜீவனுக்குள் கொண்டு வருகிறது. We may be weak, but the light of Christ makes us strong. We may be, எப்படி சொல்ல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், பட் காட் கிவ்ஸ் என்கரேஜ்மெண்ட். He encourages because the same light, when we commit our life to Christ, he gives us the true encouragement. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? Have we committed our life in the hands of Christ? ஒரு முறை அலெக்சாண்டர் த கிரேட் யுத்தம் செய்வதற்காக ஒரு சிறு கூட்ட ஜனங்களோடு கூட, அவருடைய சோல்ஜர்ஸோடு கூட ஒரு பட்டணத்தை சூழ்ந்து விட்டான். அந்த பட்டணத்து ராஜா அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் நினைத்தார்களாம், அலெக்சாண்டரோடு கூட யுத்தம் பண்ண போனால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனா அலெக்சாண்டர் வந்ததோ ஒரு சிறு கூட்டத்தோடு தான் வந்திருக்கிறான். அப்ப ராஜா நினைத்தானாம், எப்படியும் அலெக்சாண்டர் என்ன செய்து விடலாம், நம்ம மேற்கொள்ளலாம் என்று சொல்லி திட்டமிட்டானாம். இருந்தாலும் ஒரு காரியம் கேட்போம், அலெக்சாண்டருடைய பலன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னானா. அலெக்சாண்டர் சொன்னாரா, நான் ஒரு வார்த்தை சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற சோல்ஜர் வந்து தட்டவே மாட்டார்கள் என்று சொல்லி. உடனே அந்த ராஜா சொன்னா, சொல்லிப்பார். அலெக்சாண்டர் சொன்னானா, சோல்ஜர்ஸ் எல்லாம் லைன்ல நில்லுங்கன்னு சொன்னானா, எல்லாம் லைன்ல நின்னாங்க. மலை உச்சியில கொண்டு போய் லைன்ல நிக்க வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் மலையிலிருந்து குதிக்கணும்னு சொன்னாராம். சொன்ன அடுத்த நிமிடம் ஒவ்வொருவனாய் குதிக்க ஆரம்பித்தானாம். 10 பேர் குதிச்சிட்டாங்க. ராஜா சொன்னாரா, எப்ப நிறுத்து? உடனே அலெக்சாண்டர் சொன்னாரா, ஸ்டாப். அடுத்த நிமிடம் எல்லாம் நின்றார்கள். அவரவர் தன்னுடைய இடத்துக்கு போய் நின்றார்களாம். அப்ப அந்த ராஜா சொன்னானா, தன் வார்த்தையை இவ்வளவு பலனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய கரத்துல ஒரு சிறு கூட்டத்தை வைத்திருப்பான் என்று சொன்னால், அவன் எப்பேற்பட்ட எதிரியையும் கூட அவனால் தாக்க முடியும். உடனே அந்த ராஜா தன்னை என்ன செய்து விட்டானாம், அலெக்சாண்டர் இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். ஒருவேளை ஒரு சாதாரண அலெக்சாண்டர் தன்னிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுக்காக அவன் அவ்வளவு காரியம் செய்ய முடியும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த தேவனுடைய கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து நிற்கும் பொழுது ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது, அவருக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான், நான் என்னை யாருடைய கரத்தில் அர்ப்பணித்து இருக்கிறேன். We are living in a 11th hour because everywhere we see division, we see
நோ பீஸ்,
சமாதானமும் இல்லை,
எங்கும் பிரிவினைகள். இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் யூனிட்டி அண்ட் பீஸ், வி ஹாவ் டு கமிட் அவர் லைஃப் டு கிரைஸ்ட்.
மூன்றாவது காரியம் பவுலடியார் இந்த வேத பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால்,
we have to commit to humbleness or humility.
நாம் தாழ்மையாக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்மையான வாழ்க்கை முறைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையான வாழ்க்கை முறை என்று பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நாம் நம்மை தாழ்த்துவதற்கு தவறுகிறபடியினால் பல நேரங்களில் நாம் மற்றவர்களோடு கொண்டிருந்த அன்பு ஐக்கியம் எல்லாம் உடைந்து போய்விட்டது.
If we are not able to humble ourselves, we may not be able to continue the peace and unity with others.
பல நேரங்களில் பாருங்க, பெருமை உள்ள ஒரு சூழ்நிலையில் நாம் அதிகமாய் நம்முடைய நெருங்கின நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவோம். ஆனா நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்கு அநேக நண்பர்களும் அநேக உறவுகள் நம்மை வந்து சேர ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, தேவன் தேவ தூதர்களை தெரிந்தெடுக்கவில்லை, மண்ணினால் செய்யப்பட்ட மனிதனை அவர் தேடி வந்தார். அதைதான் நம்ம இந்த 7 வசனம் முதல் 10 வசனம் வரை அடங்கிய வேத பகுதியில் நம்ம அதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் பலவீனமான மனிதனை தேடி வந்தார், தாழ்மையுள்ள மனிதனை தேடி வந்தார் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம், கிருபை அளிக்கிறார். God gives his grace to the one who humbles himself. தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் கிருபையை பெற்றுக் கொள்கிறான். பல நேரங்களில் நாம் நம்முடைய திறமையினால் நம்ம மேலான நிலையில் வந்திருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். Sometimes we may think that where I am, it is because of the strength or I have many things in my hand. But it is not the right. God has brought us above, or God has brought you from உங்கள் வாழ்க்கையில் ஒரு கீழான நிலையிலிருந்து He has lifted you. ஏன் தெரியுமா, தேவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தாழ்மையை கண்டார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தாழ்மையை தேவன் கண்டு என்ன செய்கிறார், உயர்த்த ஆரம்பிக்கிறார். Whoever humbles himself, he will be lifted up. பவுல் சொல்றாரு பாருங்க, நாங்கள் எங்களை தாழ்த்தினதுனால எங்களுக்குள்ள நாங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டோம். We got a great treasure. எதனாலனா எங்களுக்குள்ள இருந்த தாழ்மை ஒரு பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு கொண்டு வந்தது. ஒரு மனிதன் எவ்வளவு படித்தவன் செல்வந்தன் பலசாலியாக இருந்தாலும் அவன் மண்ணாகத்தான் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. A man become, he may be a top in everything, in education and in job and everything, but still he is a clay. அவன் ஒரு மண்ணு தான். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நம்ம எப்பொழுது நாம் நம்மை மண்ணு என்று நினைக்கிறோமோ அப்பவே நமக்குள்ள என்ன வரும், தாழ்மை வந்துவிடும். நம்ம ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்துவிடும். ஆனா இன்னைக்கு பல நேரங்களில் நம்மை குறித்து நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம் தெரியுமா? ஒரு நாள் ஒரு பிரதரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு பொண்ணு பார்க்கணும்னாரு. என்ன பிரதர், என்னென்ன விவரம்லாம் உங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டே இருந்தேன். கடைசியாக சொன்னார், பிரதர் நான் அமெரிக்காவில் இருக்கேன்னாரு. நான் சொன்னேன், பிரதர் அமெரிக்காவில் இருக்கிறது என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, ஊரில் யாரும் பொண்ணு கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் 32 வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல? சம்டைம் வி கவுண்ட் தட் வாட் ஆல் வி ஹாவ் ரொம்ப அதிகமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. பட் ஐ சே வி ஆர் நத்திங் இஃப் யூ டோன்ட் ஹவ் கிரைஸ்ட் இன் அஸ். கிறிஸ்து நமக்குள் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் விலையேற பொக்கிஷம் நமக்குள் இல்லை என்று சொன்னால், நம்ம வெறும் மண்ணு தான். அதை நாம் உணரும் பொழுது நமக்குள்ளாக தாழ்மை தானாய் வந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் எப்படி கணக்கு போறார் பாருங்க. இந்த இந்த உன்னதமான இந்த மனித வாழ்க்கையில தன்னை தாழ்மையா இருக்க எப்படி அங்கே அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னால், நான் ஒன்றும் இல்லை, நான் மண்ணாக இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கின்ற விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நான் உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். So Paul counts repeatedly the great treasure that is in me. Though I am a clay, but God is in me. நான் ஒரு மண்ணுதான், ஆனால் மகிமை எனக்குள் இருக்கிறது. அது என்னால் வந்ததல்ல, அது கிறிஸ்துவால் வந்தது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த மண்ணுக்கு தான் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கார். பாருங்க 14வது வசனம், ஆனா பவுலுடைய இன்னொரு நம்பிக்கை பாருங்க, நான் மண்ணாதான் இருக்கிறேன், எனக்குள் மகிமையான பொக்கிஷம் இருக்கிறபடியினால் கர்த்தராகி கிறிஸ்துவை எழும்ப பண்ணினவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். There is a hope, one day I will be raised, I will stand in the presence of God. ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன். ஏன் தெரியுமா? நான் மண்ணாக வாழ்வதனால் மாத்திரமல்ல, இந்த மண்ணுக்குள் நான் பெற்றிருக்கிற மகிமையான பொக்கிஷத்திற்காக தேவன் என்னை உயர்த்துவார் என்று நினைக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் நம்மோடு பழகுகிற மக்கள், நம்மோடு உடன் வேலை செய்கிற மக்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஏன் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை? ஒரே ஒரு காரணம் தான், அவனை விட நான் பெரியவன், நான் ஏன் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆனால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது எத்தனை ஒரு மகிழ்ச்சியான அல்லது எத்தனை ஒரு ஆசீர்வாதமானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் மற்றவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவதில் தான் நம்முடைய தாழ்மை வெளிப்படுகிறது. When we accept everyone, the near and dear one, there we show our humbleness, or நம்முடைய அந்த தாழ்மையானது வெளிப்படுகிறது. ஒரு நடந்த சம்பவம், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே அதை படித்தேன் இன்டர்நெட்ல. ஒரு அலுவலகத்தில் ஒரு மனிதர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வேலை செய்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீசிங் செக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கரியெல்லாம் பதப்படுத்துகிற ஒரு ஏரியா. ஒரு நாள் மாலை நேரம், ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற நேரம், ஏதோ ஒரு அவசரமாக அவர் ஃப்ரீசிங் செக்ஷனுக்குள்ளே உள்ளே போனார். உள்ளே போனதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனதும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. கொஞ்ச நேரம் கத்தினார், ஆனால் சத்தம் வெளியே போவதற்குரிய வாய்ப்பே இல்லை. ஃப்ரீசிங் ஏரியா நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப கடினமான குளிர் இருக்கும், -40-45 degrees இருக்கும். நேரம் ஆக ஆரம்பித்தது. அவர் நினைத்தார், இனி கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது, நான் எப்படியும் மரிக்க போகிறேன். அவருக்குள்ளாக ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய கவலை. மரிக்கும் நேரம் வந்தது. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக கதவு திறக்கிற சத்தம் கேட்டது. கதவு திறந்தவுடன் அவருக்குள்ள ஒரு புது பலன் வந்தது. உயிர் தப்பியாச்சு, எப்படி என்ன செய்து விடலாம், வெளியே ஓடி போகலாம். வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து பார்த்தா வாசல்ல அந்த காவலாளி வாட்ச்மேன் நின்று கொண்டிருந்தார். ஓடி போகிற கட்டி பிடித்து கொண்டார். நான் உள்ளே இருப்பது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அப்ப அந்த வாட்ச்மேன் சொன்னாரா, நான் இந்த அலுவலகத்தில் 10 வருடமாய் வேலை செய்கிறேன். இந்த 10 வருட காலமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அலுவலகத்துக்கு வரும்போது என்னை பார்த்து குட் மார்னிங், வணக்கம் என்று சொல்லுவீர்கள். சாயந்தரம் இந்த அலுவலகத்தை விட்டு போகும் பொழுது குட் பாய் சொல்லிட்டு போவீங்க. எத்தனையோ 1000 பேர் இங்க வேலை செய்யறது, ஒருவர் கூட என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க, என்னை ஒரு மனிதனாகவே மதிக்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து என்னை தினம் தினம் மதிப்பீர்கள். இன்னைக்கு காலையில நீங்க குட் மார்னிங் சொன்னீங்க, ஈவினிங் நீங்க இன்னும் குட் பை சொல்லலையே என்று சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு அறைகளாய் வந்து தேடினேன், எங்கே உங்களுடைய, எங்க நீங்கள் ஆள் இல்லையோ என்று சொல்லி கடைசியாக உங்களை நான் அந்த அறையில் கண்டுபிடித்தேன். ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்க யோசித்து பாருங்கள், அந்த மனிதன் தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னுடைய சக வேலைக்காரனை அன்போடு ஏற்றுக்கொண்டதினால் ஒரு நாள் மரணத்தின் நேரத்தில் அதுவே அவனுக்கு ஒரு உதவியாய் மாறியது. If you want to lead a life peace in unity, we have to humble and commit our life for humbleness. நாம் தாழ்மையாக இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Paul wants to say 3 things. First thing, we have to commit our life first to நாம்
honesty, நேர்மையை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். Second thing, we have to commit our life in the hands of Christ. கிறிஸ்துவின் கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Third thing, we have to commit our life in humbleness. நாம் தாழ்மையாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, அது திருச்சபையானாலும் சரி, அது குடும்பமானாலும் சரி, அது வேலை ஸ்தலமானாலும் சரி, அது சமுதாயமானாலும் சரி, அங்கே சமாதானம் உண்டாகும், அங்கு ஐக்கியம் பலப்படும். அது மாத்திரமல்ல, அது தேவ நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன்.